أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்குரிய நடிகர்களே, அல்ஹம்துலில்லாஹ், ஸஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபு தௌஹீத் என்ற அல்லாஹுவின் சிஃபத்தை பற்றி பேசுகின்ற அந்த பகுதியை நாம் படித்து வருகின்றோம். சென்ற அமர்விலே 59வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடமாக அமைத்திருப்பதை பற்றி உங்களுக்கு விளக்கம் கூறினோம். ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முசவ்விர், அல்லாஹ்தான் படைப்புகளை முன்மாதிரியின்றி படைக்கக்கூடியவன், படைப்புகளை உற்பத்தி செய்பவன், அந்த படைப்புகளுக்கு உருவங்களை அமைக்கக்கூடியவன். இதற்குரிய விளக்கங்களை நாம் பார்த்தோம். இதே பாடத்தின் கீழே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். 6860வது ஹதீஸ். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், في غزوة بني المصطلق أنهم أصابوا سبايا فأرادوا أن يستمتعوا بهن ولا يحملن، فسألوا النبي صلى الله عليه وسلم عن العزل فقال ما عليكم ألا تفعلوا، فإن الله قد كتب من هو خالق إلى يوم القيامة. وقال مجاهد عن قزعة سمعت أبا سعيد فقال قال النبي صلى الله عليه وسلم ليست نفس مخلوقة إلا الله خالقها. இந்த ஹதீஸை கொஞ்சம் நாம் தெளிவாக புரிய வேண்டும். அல்லாஹ் தஆலா படைக்கக்கூடியவன், படைப்புகளை அவன்தான் உற்பத்தி செய்பவன், خالق படைப்பாளன், உற்பத்தி செய்பவன், உருவம் அமைப்பவன் என்ற இந்த பெயர்களுக்கு அல்லாஹு தஆலா தகுதி உள்ளவன். படைப்புகளை படைப்பதற்கு முன்பே இந்த பெயர்கள் அவனுக்கு இருந்தன. அல்லாஹுடைய செயல்களில் எதுவும் புதியதல்ல. படைக்கப்படுகிற படைப்புகள் புதியவையே தவிர அல்லாஹுடைய படைத்தல் என்ற செயல் புதிய செயல் அல்ல. இது அவனோடு இருக்கின்ற நிரந்தரமான ஒரு தன்மை. சரி, இப்ப இந்த ஹல்க் என்ற இந்த சிஃபத்தை பற்றி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மேலும் கொஞ்சம் ஆழமாக நமக்கு புரிய வைப்பதற்காக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் எதை படைக்க நாடிவிட்டானோ, எதை தான் படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதிவிட்டானோ, அது படைக்கப்படுவதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. புரிகிறதா? அல்லாஹு தஆலா எது இந்த உலகிற்கு வர வேண்டும், வெளியிலே உற்பத்தியாக வேண்டும், எது படைக்கப்பட வேண்டும் என்று அவன் தனது விதியிலே எழுதிவிட்டானோ, முடிவு செய்து விட்டானோ, அந்த அவனுடைய படைப்பை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. சரியா? அப்ப ஹல்க் என்ற சிஃபத் அவனுக்கு இருக்கிறது. அவன் நாடியதை அவன் படைக்கக்கூடியவன். அவனுடைய அந்த படைத்தல் என்ற அந்த தன்மையில் வேறு யாரும் குறிக்கிட முடியாது, அதை யாரும் மாற்ற முடியாது. இதைத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இங்கே நமக்கு புரிய வைக்க விரும்புகிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே யூதர்களோடு நடந்த யுத்தத்திலே ஒன்று பனுல் முஸ்தலக் என்ற யூத கோத்திரத்தோடு நடந்த ஒரு போர். அந்த போருக்கு சென்று திரும்பும் போது அந்த போரிலே நபி தோழர்களுக்கு நிறைய அடிமை பெண்கள் கிடைத்தார்கள். அந்த யூதர்களுடைய பெண்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கைதிகளாக பிடித்தார்கள். அந்த கைதிகள் சஹாபாக்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கப்பட்டன, அவரவர்களுடைய பங்குகளுக்கு ஏற்ப. அப்ப அந்த கைதி பெண்களை அழைத்துக் கொண்டு வரும்பொழுது, தங்களுடைய பங்குக்கு வந்த பெண்களை அழைத்துக் கொண்டு வரும்போது சஹாபாக்கள் அந்த பெண்களோடு சுகம் அனுபவிக்க விரும்பினார்கள். ஆனால் பயணமாக இருக்கின்ற காரணத்தினாலும், அல்லது அந்த பெண்களை நாம் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு வைத்துக் கொள்ளலாமா அல்லது விற்றுவிடலாமா என்ற ஒரு எண்ணத்தில் இருந்த காரணத்தால் அந்த பெண்கள் கற்பம் அடைவதை விரும்பவில்லை. அப்ப கற்பம் அடையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சுகம் அனுபவிக்கும் போது தவிர்த்துக் கொள்வோம், அந்த நீர் வெளியாகும் பொழுது அந்த தவிர்த்துக் கொள்வோம் என்று விரும்பினார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், சுகம் அனுபவிக்கும் போது அந்த நீரை வெளியே விடுவதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், இது மார்க்க அடிப்படையிலே தப்பாகுமா என்று. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அலைக்கும் அல்லா தஃபால், நீங்கள் இதை செய்யாமல் இருக்கலாமே. பாருங்க, வார்த்தை வித்தியாசத்தை கவனிக்க வேண்டும். அறவே கூடாது என்று இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லியிருப்பார்கள், நீங்கள் செய்யாதீர்கள் என்று தடுத்திருப்பார்கள். ஆனால் சொல்வது என்ன, மா அலைக்கும் அல்லா தஃபால், நீங்கள் செய்யாமல் இருந்தால் என்ன. அப்ப செய்வது, இந்த மாதிரி செய்வது விரும்பத்தக்கதல்ல, ஆனால் செய்வது பாவம் அல்ல, குற்றம் அல்ல, ஹராம் அல்ல. பிறகு சொன்னார்கள், மறுமை நாள் வரை தான் எதையெல்லாம் யாரையெல்லாம் படைக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் அல்லாஹ் எழுதிவிட்டான், முடிவு செய்து விட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய முடிவை நீங்கள் என்னத்தான் தந்திரம் செய்தாலும் மாற்றிவிட முடியாது, மிகைத்துவிட முடியாது. சரியா, இதே ஹதீஸினுடைய இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, லைஸத் நஃப்ஸு மக்லூகத்துன் இல்லல்லாஹு காலிஹா, உலகத்திலே படைக்கப்பட இருக்கிற எந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் அல்லாஹ் அதை படைத்தே தீருவான். அதாவது அல்லாஹ் படைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்ட ஒன்று அது படைக்கப்படாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப உங்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை தர வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் யாராலும் அதை தடுக்க முடியாது, நீங்கள் என்னத்தான் தந்திரம் செய்தாலும் அதை தடுக்க முடியாது. ஒருத்தர் அப்படித்தான் செய்யக்கூடாத ஒரு செயலை செய்துவிட்டார், அதாவது சுகமாக இருக்கும் போது எந்த விதமான மருத்துவ ரீதியாக ஆபத்து இல்லாமல் இருக்கும் போது பெர்த் கண்ட்ரோல் செய்யறது ஹராம். ஒருத்தர் என்ன செய்கிறார், குழந்தை அதிகம் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக பயந்து பெர்த் கண்ட்ரோலை பண்ணிடுறார். ஆனால் செய்தவருக்கு அதுக்கு பிறகு குழந்தை உண்டாகுது, எப்படின்னு பார்த்தா பின்னாடிதான் தெரிய வருது, ஆபரேஷன் பண்ணும் பொழுது சரியா பண்ணாச்சு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை முடிவு செய்து விடுகிறானோ அதை யாராலும் மாற்ற முடியாது. அப்ப இந்த இடத்திலே ரெண்டு விஷயங்களை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தலைப்பின் கீழே பதிவு செய்கிறார்கள். ஒன்று என்ன, ஹாலிக், படைக்கக்கூடியவன் என்ற அந்த சிஃபத் எப்படி குர்ஆனிலே அல்லாஹ்விற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று ஹதீஸிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புரியுதா, அல்லாஹ் ஹாலிக், படைப்பாளன், படைப்புகளை அல்பாரி, உற்பத்தி செய்யக்கூடியவன், அல் முசவ்விர், படைப்புகளுக்கு உருவம் அமைப்பவன். அப்ப இந்த சிபத்துகளுக்கு அல்லாஹு தஆலா படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அவன் தகுதி உள்ளவன் தான், படைத்ததற்கு பின்பு அல்ல, படைப்பதற்கு முன்பே அவன் தகுதி உள்ளவன். இது ஒரு விஷயம். இரண்டாவது, எந்த ஒரு படைப்புகளை அல்லாஹு தஆலா படைக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டானோ அது படைக்கப்பட்டே ஆகும், அது படைக்கப்படாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய தந்திரங்கள் எந்த பலனையும் தராது, அல்லாஹ் முடிவு செய்தது நடந்தே ஆகும். அடுத்த ஹதீஸ், பாபு கவுலில்லாஹி தஆலா லிமா கலக்து பியதைய, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உள்ளமை ذاتை பற்றியும் குர்ஆனிலே சொல்கிறான். அவனுடைய குண பண்புகளை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நம்முடைய இந்த ஸஹீஹுல் புகாரியிலே கிதாபு தௌஹீதுடைய பாடத்திலே இரண்டையும் சேர்த்து சொல்லிக்கொண்டே வருவார்கள் மாறி மாறி. என்ன இரண்டு, யாருக்கு ஞாபகம் இருக்கா? அல்லாஹ்வுடைய தாத்து சம்பந்தப்பட்ட சிஃபத்துகளையும் சொல்வார்கள், சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய அந்த பண்புகள் அஹ்லாக் குணங்கள் சம்பந்தப்பட்ட சிஃபத்துகளையும் சொல்வார்கள். புரியுதா? ஒரு தர்தீபா வராது. சில நேரங்களில் சிஃபாத்துகளை பற்றி பேசுவார்கள், சில நேரங்களில் தாத்தை பற்றி அவர்கள் பேசுவார்கள். ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைய இந்த பாடத்தில் சூரா சாத் 38வது அத்தியாயத்தின் 75வது வசனத்திலே இப்லீஸோடு அல்லாஹ் பேசும் போது அல்லாஹ் சொல்கிற ஒரு வசனம், காலையா இப்லீஸ் மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய, எனது இரு கரத்தால் நான் படைத்ததற்கு நான் படைத்தவருக்கு நீ சஜிதா செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அந்த ஆயத்தை தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தலைப்பாக ஆக்கியிருக்கிறார்கள். சரி, இப்ப இந்த ஆயத்திலிருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? அல்லாஹ்விற்கு இரண்டு கரங்கள் இருக்கின்றன, அல்லாஹ்விற்கு இரண்டு கரங்கள் இருக்கின்றன. பி எதைய, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா படைப்புகளை படைக்கும் போது அவனுடைய வல்லமையை கொண்டும் அவனுடைய ஆற்றலை கொண்டும் தான் படைத்தான். அப்ப ஆதமை படைக்கும் போது ஆற்றல் வல்லமை என்ற அந்த அவனுடைய சக்திக்கு மேலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசேஷமாக ஒரு முறையில் ஆதமை படைத்திருக்கிறான். அப்ப ஆகவேதான் எனது இரு கரத்தால் நான் படைத்தவருக்கு நீ சஜிதா செய்யாமல் உன்னை தடுத்தது எது? புரியுதா? அப்ப அல்லாஹ்விற்கு இரண்டு கரங்கள் இருக்க போய் அந்த இரண்டு கரங்களை ஆதமுடைய படைப்பில் அல்லாஹு தாலா பயன்படுத்திய காரணத்தால் தான் அவன் கேட்கிறான், எனது இரண்டு கரங்களால் நான் படைத்தவருக்கு நீ சஜிதா செய்யாமல் இருக்க உன்னை தடுத்தது எது என்று. அல்லாஹுக்கு அப்படி இரண்டு கரங்களே இல்லை என்றால் இந்த கூற்று உண்மையாகுமா? உண்மையாகாது. அப்ப இந்த குர்ஆனுடைய வசனத்தை தஅ்வீல் மாற்றுப்பொருள் சொல்லக்கூடியவர்கள் என்ன கூறுகிறார்கள்? அப்ப அல்லாஹ்விற்கு இரண்டு கரங்கள் என்று நாம் ஒத்துக்கொண்டால் அப்ப அந்த இரண்டு கரங்களை மனித கரங்களுக்கு மக்கள் ஒப்பாக எண்ணிவிடுவார்களே, மனிதர்களுக்கு ஒப்பாக படைப்புகளுக்கு ஒப்பாக அல்லாஹ்வை கற்பனை செய்து விடுவார்களே என்று கூறி அல்லாஹ்வுடைய ஜாத்துடைய உள்ளமையின் சிபத்தாக அவன் கூறிய அந்த இரண்டு கரங்கள் என்பதை மறுத்து கரங்கள் என்பதற்கு வல்லமை தாக்கத் ஆற்றல் சக்தி என்று பொருள் சொல்கிறார்கள். புரியுதா? ஆனால் இது ஒரு சரியான ஒரு தஅ்வீல் அல்ல, மாறாக அல்லாஹுடைய கலாமுக்கு மாற்றமான முரணான ஒரு தஅ்வீல். அப்ப அல்லாஹு தஆலா தனக்கு எது என்ற அந்த உள்ளமையின் சிபத்தை உறுதிப்படுத்த விரும்ப அப்படி நாடி இருக்க அதற்கு மாற்றமாக அந்த பொருளை மறுப்பது கூடாது. புரியுதுங்களா? சரி, இப்ப நாம் என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் அவனுக்கு இரண்டு கரங்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ஏனைய சிபத்துகள், இப்ப உதாரணத்திற்கு இந்த இடத்துல இந்த எது என்பதற்கு மாற்றுப் பொருள் சொல்லக்கூடியவர்கள் கூட அல்லாஹ்விற்கு பார்வை இருக்கிறதா என்று கேட்டால் பார்வை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்விற்கு கேட்கும் ஆற்றல் இருக்கிறதா என்று கேட்டால் கேட்கும் ஆற்றல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எப்படி அவனுடைய குணாதிசயத்தினுடைய சிபத்துகளை பண்புகளை நீங்கள் படைப்புகளோடு ஒப்பிட்டு புரிந்து கொள்வதில்லையோ அது போன்று அவனுடைய உள்ளமையின் சிபத்துகளையும் படைப்புகளுக்கு ஒப்பிட்டு புரியாதீர்கள். புரியுதா? அப்ப அல்லாஹுவை ஒப்பிடுவதிலிருந்தும் ஓமை கூறுவதிலிருந்தும் அந்த பண்புகளுக்கு விளக்கம் கூறுவதிலிருந்தும் நீங்கள் தவிர்த்து கொண்டால் உங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படாது. அப்ப ரெண்டு முரணான நிலைப்பாடு. ஒரு நிலைப்பாடு என்ன? சில சிபத்துகளை மட்டும் ஏற்றுக்கொள்வது, அப்படியே சில சிபத்துகளை மறுப்பது. இது ஒரு
சரியான நிலைப்பாடு அல்ல. இது அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய நிலைப்பாடு கிடையாது. முஅ்திலாக்களுக்கு ஹாரிஜியாக்களுக்கு பயந்து கொண்டு சில சிபத்துகளை ஏற்றுக்கொள்வதும் சில சிபத்துகளை மறுப்பதும் கூடாது. நம்ம யாருக்கு பயப்படணும்? அல்லாஹ்வுக்கு பயப்படணும். அல்லாஹ் சொன்னதை அவன் சொன்னபடி ஏற்றுக்கொள்வதில், அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அவர்கள் சொன்னபடி ஏற்றுக்கொள்வதிலே நமக்கு எந்த விதமான அறுவலுக்கும் இருக்கக்கூடாது. ஏன்? இது யார் விஷயம் சம்பந்தப்பட்டது? நம்ம விஷயம் சம்பந்தப்பட்டதா? இது அல்லாஹ் சம்பந்தப்பட்டது. அப்ப அல்லாஹுடைய தாத்து சம்பந்தமாகவும் அவனுடைய சிபத்து சம்பந்தமாகவும் அல்லாஹ் மிக அறிந்தவனா நாம் அறிந்தவர்களா? யாரும் மிக அறிந்தவர்கள் அல்லாஹ் அறிந்தவன். அப்ப அல்லாஹ் தன்னை பற்றி இப்படி சொல்லி இருக்க, அந்த அல்லாஹ் தன்னோடு சேர்த்து சொன்னதை நாம் அவனோடு சேர்ப்பதிலே நமக்கு என்ன அறுவலுக்கு இருக்கிறது? கண்டிப்பாக. அப்ப குறைஞ்சபட்சம் அடுத்து இதுக்கு மாற்று கருத்து சொல்ல வேண்டும் தான் என்று இருந்தால், அப்ப அது யார்கிட்ட வரணும் அந்த மாற்று கருத்து? அல்லாட்ட இருந்து குரான்ல வேற வசனங்கள் வந்திருக்கணும், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அப்படியே இல்லை. நான் எதுன்னு குரான்ல சொல்லுவேன், ஆனா எதை கொண்டு நீங்க கையை விளங்கிக் கொள்ளாதீங்க, கையின் விளங்கிக் கொள்ளாதீங்க அப்படின்னு அல்லாஹ் எங்கேயும் சொல்லியிருக்கிறாரா? சொல்லவில்லை. அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களா குரானில எங்கெல்லாம் எது என்று அல்லாஹ்விற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த எது என்பதற்கு கை என்று விளங்கிக் கொள்ளாதீர்கள், அதற்கு பொருள் சொல்லாதீர்கள் என்று எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களா? இல்லை. ஆகவே அப்ப எது என்பதை எது என்றுதான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ஹதீஸிலேயே நாம் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த எது அல்லாஹ்விற்கு இரண்டு கரங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இரண்டு கரங்களோடு சேர்த்து விரல்கள் என்ற வார்த்தையும் ஹதீஸ்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய கை அல்லாஹ்வுடைய விரல் என்பதை படைப்புகளுடைய கையோடு படைப்புகளுடைய விரலோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. வார்த்தை ஒரே வார்த்தை, புரியுதா? எப்படி படைப்பு இந்த படைப்பும் பார்க்கிறது அல்லாஹ்வும் பார்க்கிறார். பார்த்தல் என்ற அந்த வார்த்தை ஒன்று தன்மை ஒன்றா? இல்லை. இப்ப மனிதர்களிலேயே ஒரு சின்ன குழந்தையும் பார்க்கிறது, ஒரு பெரியவரும் பார்க்கிறார். இருவரிடத்திலிருந்தும் பார்த்தல் என்ற செயல் நிகழ்கிறது, ஆனால் இருவருடைய பார்வையும் ஒன்றா? ஒன்று கிடையாது. அப்ப ஒரு கேமரா பார்க்கிறது, ஒரு ஆடு பார்க்கிறது, ஒரு மனிதன் பார்க்கிறான், இந்த மூன்று பேருடைய பார்த்தல் என்ற செயலும் ஒன்றா? அப்ப படைப்புகளிலேயே ஒரு செயலை ஒரு படைப்போடு சேர்க்கும் போது அது இன்னொரு படைப்புடைய அதே செயலோடு ஒப்பாவது கிடையாது. புரிகிறதா இல்லையா? அப்ப படைப்பாளனாகிய அல்லாஹ்வுடைய அந்த பார்வையை நீங்கள் ஏன் படைப்புகளுடைய பார்வையோடு ஒப்பிடுகிறீர்கள்? இதை தெளிவா புரிஞ்சுக்கிறீங்கல்ல. அப்ப அதே போலதான் அல்லாஹ்வுடைய கையையும் புரிந்து கொள்ளுங்கள். எப்படி அல்லாஹ்வுடைய பார்வைக்கு நீங்கள் உதாரணம் சொல்வதில்லை, அதற்கு ஒரு எல்லையை சொல்வதில்லை, அதற்கு ஒரு விவரத்தை விளக்கத்தை சொல்லுவது கிடையாது. அல்லாஹ்வுடைய பார்வை இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும், இவ்வளவு தான், அப்படி எதுவும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படியே அல்லாஹ்வுடைய உள்ளமையின் சிபத்தாகிய கை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு என்ற இரண்டு கரங்கள் என்ற சிபத்து உள்ளன. அந்த இரண்டு கரங்கள் அல்லாஹ்விற்கு தகுந்த முறையிலே அல்லாஹ்விற்கு இருக்கின்றன. அதனுடைய அழகை அதனுடைய அந்த மகத்துவத்தை அல்லாஹ் மிக அறிந்தவன். படைப்புகளுடைய படைக்கப்பட்ட படைப்புகளுடைய கரங்களோடு நாம் அவற்றை ஒப்பிடக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு நிறைய உதாரணங்களை நம்ம முன்னாடியும் சொல்லியிருக்கிறோம். இப்ப படைப்புகளிலேயே கை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நம்ம கை எப்படி இருக்குது நம்ம பார்க்கிறோம். இதே இது ஆட்டினுடைய இரண்டு முன்னங்கால்களையும் கையும் தான் சொல்வாங்க. மிருகத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய முன் இரண்டு கால்களையும் கையும் சொல்வாங்க. இப்ப குரங்குக்கும் கை இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அதனால இந்த கைகள் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்குதா? இருக்கு. அப்ப அதே போலதான் எப்படி படைப்புகளிலேயே ஒன்றின் கை இன்னொரு கைக்கு ஒப்பாகாது, புரியுதா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய ஹாலிக்குடைய கையை படைப்புகளுடைய கையோடு நீங்கள் ஏன் ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள்? தெளிவா புரியுதா இல்லையா? இப்ப பாருங்க அடுத்து மிகப்பெரிய ஹதீஸுகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்யறாங்க. அதாவது இந்த விஷயத்தினுடைய மகத்துவத்துக்காகவே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வளவு நீண்ட ஹதீஸை பதிவு செய்யறாங்க. எப்போதுமே பாடத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கரெக்டா கட் பண்ணி இமாம் புகாரி பதிவு பண்ணிடுவாங்க. நீண்ட பெரிய பெரிய ஹதீஸுகள் எல்லாம் அந்த தலைப்புக்கு எவ்வளவு அந்த ஹதீஸிலிருந்து தேவையோ அதை மட்டும் கரெக்டா கட் பண்ணி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்வாங்க. ஆனா இந்த மாதிரி சில முக்கியமான இடங்கள்ல அந்த இடத்தின் முக்கியத்துவத்தையும் அந்த இடத்தினுடைய அந்த ஒரு ஜலாலியஸ் அந்த இடத்தினுடைய அவமஸ் மகத்துவத்தை கருதி முழு ஹதீஸையே பதிவு செய்யலாம். இது என்ன ஹதீஸ் என்றால், மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளோடு நடந்து கொள்கிற அந்த ஒரு சூழ்நிலையை பற்றிய ஹதீஸ். ஹதீஸ் படிச்சுக்கொண்டே அதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், யஜ்மஉல்லாஹுல் முஃமினீன யௌமல் கியாமா கதாலிக் ஃபயகூலூன், அல்லாஹு தஆலா முஃமின்களை மறுமை நாளிலே ஒன்று சேர்ப்பான். அப்ப கதாலிக் அப்படித்தான் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய நீண்ட ஒரு காட்சி சூழ்நிலை இருக்கிறது, என்னென்ன நடக்கும் எப்படிலாம் இருக்கும் நினைத்து பாருங்கள். அந்த மக்கள் எல்லாம் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பார்கள், எதுவுமே நடந்திருக்காது. எல்லாவரையும் எழுப்பி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரிச்சு அப்படியே நிறுத்தி, ஸ்டாண்டிங் டைம், அது என்ன வெயிட்டிங் டைம். அது எவ்வளவு காலம், 50,000 வருஷம் ஒரு நாள், ஒரு டே 50,000 வருஷம். அந்த மாதிரி எத்தனை நாள் வெயிட் பண்ண வைக்கிறானோ அல்லாஹு தஆலா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த படைப்புகள் எல்லாம் என்ன சொல்வார்கள், நம்ம அல்லாவிடத்துல நம்ம சார்பா சிபாரிசு செய்யறதுக்கு யாரையாவது அனுபவமா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒரு ஆலோசனை பண்ணுவாங்க. ஹத்தா யுரிஹனா மின் மக்கானினா, இந்த இடத்திலிருந்து நம்ம தப்பிக்கணும். நம்ம யார்கிட்டயாச்சும் ஒருத்தட்ட போய் நமக்கு சிபாரிசு செய்ய சொல்லுவோம், நம்ம ரப்பு நம்மளை இந்த இடத்திலிருந்து நம்ம காப்பாற்றி நமக்கு ராகத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு பேசும் பொழுது அப்ப எல்லாரும் முடிவு பண்ணுவாங்க யார்கிட்ட போலான்னு சொன்னா, முதன் முதல்ல அல்லாஹ் படைச்ச மனிதர் ஆதம்ட்ட போலாம். ஆதம் ஆதமே நேரம் கூப்பிடுறாங்க, அத்தாவை எப்படி கூப்பிடுறாங்க, அத்தான் கூட கூப்பிடல, அங்க இருக்கிற கஷ்டத்துல பிரச்சனையில ஆதம் ஆதமேன்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து கேட்கிறாங்க, மக்களை நீங்கள் பார்க்கவில்லையா, என்ன பிரச்சனையிலே இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட இன்னல் துன்பத்திலே இருக்கிறார்கள், என்ன நடக்க போதுனே தெரியலையே. பாருங்க, முதல்ல அழைக்கிறாங்க, அதுக்கு பிறகு தங்களுடைய இந்த சிக்கல்களை அவங்களுக்கு முன்னாடி வைத்து விட்டு இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல தங்களை நெருக்கமாக்குறாங்க. எப்படி, ஆதம் கொஞ்சம் உயர்வா தூக்கி பேசுறாங்க. அப்படி பேசும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, இதுதான் இந்த அளவு தான் நமக்கு பாடத்தில் இங்க உள்ளது. என்ன சொல்கிறார்கள், ஹலகக்கல்லாஹு பியதிஹி, அல்லாஹ் உங்களை தனது கரத்தின் மூலமாக படைத்தார், அல்லாஹ் உங்களை தனது கரத்தை கொண்டு படைத்தார், ஹலகக்கல்லாஹு பியதிஹி. அப்ப குர்ஆன்லயும் வருது, அல்லாஹ் ஆதமை தனது கரத்தை கொண்டு படைத்தான்னு. நாளை மறுமையில எந்த நாளில் உண்மையை தவிர வேறு எதுவும் நிகழ முடியாது, உண்மையை தவிர வேறு எதையும் உச்சரிக்க முடியாது, அந்த நாளுடைய நிலையை எடுத்து சொல்கிறார்கள். யார் எடுத்து சொல்வது, யார் எடுத்து சொல்வது, ஆளுமை சொல்லலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்கிறார்கள். மக்கள் இப்படி போய் ஆதரவு பேசுவாங்க சொல்லி யார் சொல்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் சொல்லாதே செலுத்துக்கு இப்படி மக்கள் போய் பேசுவாங்க, இப்படி மறுமை நாள் இல்ல என்பதை யார் அறிவித்தது. அப்ப இது வார்த்தை தவறாக இருக்குமே ஆனால் அல்லாஹ்வும் கண்டிச்சிருப்போம், ரசூல் சொல்லாதே செலவும் நமக்கு விளக்கி இருப்பார்கள். அப்படி இல்லவே இல்லை, எப்படி குர்ஆனிலே வந்ததோ அப்படித்தான் ஹதீஸிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அப்படித்தான் மறுமையிலே மக்கள் ஆதம் நபிக்கு முன்னால் பேசுவார்கள். சரியா, மலக்குகளை உங்களுக்கு சஜிதா செய்ய வைத்தான், சிரம் பணிய வைத்தான். சரியா, இப்ப நம்ம ஹதீஸ் முழுசா இன்ஷால்லாஹ் பார்ப்போம், ஏன்னா மறுமையை பற்றிய ரொம்ப விவரமான ஹதீஸ். இந்த இடத்துல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் உங்களுக்கு சேர்த்து சொல்லிக்கிறேன், அது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு புதுசு புதுசா விஞ்ஞானிகள் உருவாகுறாங்க, எதுல சயின்ஸ்ல உருவானா பரவாயில்ல, ஏதாவது பிரயோஜனமான கண்டுபிடிப்போம், மார்க்கத்துல புதுசு புதுசா விஞ்ஞானி வந்தா என்ன ஆகும், மார்க்கத்துல புதுசு புதுசா விஞ்ஞானிகள் உருவானா என்ன வரும், பிதாத்துகள் வரும். எப்படி பிதாத்துகள்? ஒன்னு செயல் சார்ந்த பிதாத்துகளாக இருக்கும், அல்லது கருத்து சார்ந்த பிதாத்துகளா, ரெண்டுமே பிதாத்து தான். செஞ்சாதான் பிதாத்து, சொன்னா பிதாத்துலன்னு விளங்காதீங்க, ரெண்டுமே பிதாத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாததை இந்த மார்க்கத்தில் கருத்தாக சொல்வது பிதாத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாதது இந்த மார்க்கத்தில் செயலாக செய்வது பிதாத்து. சரிங்க, இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று நாம் மலக்குகளுக்கு கட்டளையிட்டோம். ஃபஸஜதல் மலாயிக்கது குல்லுஹும் அஜ்மஊன், மலக்குகள் எல்லோரும் ஒருவர் விடாமல் சஜிதா செய்தார்கள் அப்படின்னு சொல்லி. சரியா, சஜிதானா என்ன? ஒரு மனிதன் தலையை கீழே வைப்பது, தலைய தன்னுடைய பாதம் எந்த லெவல்ல இருக்குதோ அந்த லெவல்ல கொண்டு வந்து தலையை வைக்கிறது சஜிதா. சரியா, சரி. சஜிதா என்ற வாசகம் குர்ஆனிலே பயன்படுத்தப்படுகிறது. மலக்குகளுக்கு அல்லாஹ் சஜிதா செய்ய சொன்னால் சஜிதா செய்தார்கள். இந்த சஜிதாவுக்கு வேறு ஏதாவது ஒரு அர்த்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? ஹதீஸிலேயே அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. ஆகவே சஜிதா என்பதை சஜிதா என்றுதான் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆஹா அப்ப அல்லாவுக்கு சஜிதா செய்யறது பகுதி ஆகி போயிருப்பேன், அப்ப அல்லாவுக்கு சஜிதா செய்யறது ஆதமுக்கு சஜிதா செய்யறது ரெண்டும் ஒண்ணா, அது எப்படி சஜிதாங்கிறது இபாதத்தாச்சு, அல்லாவுக்கு தானே செய்யணும். இது ஷைத்தான் யோசிக்கிற மாதிரி இப்ப யோசிக்கிறது என்ன, இது ஷைத்தானுடைய யோசனை. இந்த யோசனை வந்ததுனாலதான் அவன் சஜிதா செய்ய மாட்டான். அப்ப சில பேர் என்ன செய்யறாங்க, தப்சீர் எழுதுறவங்க குரானுக்கு விளக்கம் எழுதுறோம் சொல்லிட்டு, அதாவது இந்த சஜிதான்னு சொன்னா நம்ம சஜிதான எடுத்துக்க கூடாது, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க சொன்னான் அவ்வளவுதான். எப்படி ஆதமுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் சொன்னான், எல்லாரும் கொடுத்தானே இவன் கொடுக்க மாட்டேன்ட்டான், அதுக்கு சலாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதுவும் ரெஸ்பெக்ட் தானே, அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான் பயன்படுத்தலையே. சரி, ஒரு இடத்துலயே இந்த வார்த்தை வந்திருக்கு, இந்த சஜிதாங்கிற வார்த்தை துறக்க 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 அத்தியாய அத்தியாய அத்தியாயமா திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதே போல வார்த்தையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துறாங்க. எங்கேயுமே காணிக்கை செலுத்துங்கள் அல்லது ஒரு மரியாதை, அதுக்கு அரபியில வாசகமா இல்லை, அல்லது அந்த அளவுக்கு வாசகம் சொல்றதுக்கு அல்லாஹ்வுக்கு தெரியாம போயிருச்சு அரபி வாசகம், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாம போயிருச்சா? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னா சஜிதா செய்தார்கள். சஜிதா என்றால் அந்த மலக்குகள் சஜிதா செய்தார்கள். இப்ப நம்ம தொழுகையில சுஜூதுல செய்யறோமா இல்லையா, அந்த மாதிரி சஜிதாவை அவர்கள் செய்தார்கள். இப்ப அடுத்த பிரச்சனை, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படின்னு சொன்னா அப்ப மலக்குகளுக்கு தலை இருக்குதா, அந்த தலையை கொண்டாந்து கீழே வச்சாங்களா அப்படின்னு கருத்து வரும். உனக்கு என்ன ஆகி போச்சு, இப்ப மலக்குகள் எல்லாம் தலையில்லாத முண்டம், புரியுது? அவங்க சிந்திக்கிறது எதுக்கு உனக்கு இந்த சிந்தனை? இந்த சிந்தனையே தேவையே கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய கருத்து சுத்தி சுத்தி எங்க வர்றாங்கன்னு சொன்னா, கண்ணால் எது நம்ம பார்க்கிறோமோ அதுக்கு தான் உருவம் இருக்கு, நம்ம எதை கண்ணால பார்க்கலையோ அதுக்கு உருவமே இல்லை. அவங்க எப்படி விளங்குறாங்க, மலக்குகளை உருவம் இல்லாத ஒரு படைப்பாக விளங்குகிறார்கள். அப்ப உருவம் இல்லாத படைப்பா இருந்தா தலைன்னு ஒண்ணு இருந்தா தானே சுஜூதுன்னு ஒண்ணு வரும். சரி, இப்ப என்ன கேள்வி இவங்களிடத்துல, மலக்குகளுக்கு உருவம் இல்லைன்னு உனக்கு யார் சொன்னது? ஒரு ஹதீஸ காட்டு. அல்லாஹ் தனக்கே உருவம் இருக்கு என்று சொல்கிறார், அவனுக்கு தகுதியான உருவம் இருக்கிறது என்று சொல்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளை ஒரு உருவத்தில் படைத்திருக்கிறான், அந்த உருவத்தை நாம் பார்க்க முடியாது, அந்த உருவத்தை நாம் பார்க்க முடியாது. எனவே நாம் பார்க்காத காரணத்தால் அந்த உருவத்தை நாம் கற்பனையும் செய்ய முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்லயா நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களிலே சொல்கிறார்கள், வானத்திலே நீங்கள் பார்த்தால் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட இடம் அங்க எம்டியே கிடையாது. எங்க வானத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட, இடமே எம்டி கிடையாது. ஏனென்றால் ஒரு மலக்கு நின்று கொண்டிருக்கிறார், ஒரு மலக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கிறார், ஒரு மலக்கு ருக்கு செய்து கொண்டிருக்கிறார். இது சஹீஹ் புகாரி உடைய ஹதீஸ். சரி, ஏழாவது வானத்தில் அல் மஸ்ஜிதுல் மாமூர், ஒவ்வொரு நாளைக்கு 70,000 மலக்குகள் அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்காக உள்ள நுழைகிறாங்க. அவர் திரும்ப வருவதே கிடையாது கடைசி வரைக்கும். அப்ப அல்லாஹ்வை இபாதத் செய்கிறாரா, எப்படி இபாதத் செய்கிறாரு? அவருக்கு ருக்கு இருக்கிறது, சுஜூத் இருக்கிறது, கியாம் இருக்கிறது, அவர்கள் அல்லாஹ்வை துதிக்கிறார்கள், இருக்கா இல்லையா? இப்ப என்ன செய்யறாங்க, இவங்களுடைய ஒரு சின்ன குறுகிய அறிவுல கொண்டு போய் மலக்குகளுடைய உருவத்தை நுழைச்சிட்டு, மலக்குகளுடைய உருவத்தை நுழைச்சிட்டு இப்படி வரக்கூடிய நூற்றுக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான ஹதீசுகளுக்கு தப்பான அர்த்தங்களை, இதெல்லாம் தவறான விஷயம். சரி, இப்ப அடுத்து இன்னொரு விஷயம் கேளுங்க. இப்ப மலக்குகள் தஸ்பீஹ் செய்யறாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? சுஜூது பண்றாங்கிறத ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா சுஜூதுனா தலை விழுந்துட்டீங்க. தஸ்பீஹ் செய்யறாங்கன்னா எப்படி செய்யறாங்க, எதெல்லாம் செய்கிறார்கள் தஸ்பீஹ்? அப்ப அவர்களுக்கு தஸ்பீஹ் செய்வதற்கென்று ஒரு நாக்கை அல்லாஹ் படைத்திருக்கிறார், அதன் மூலமாக தஸ்பீஹ் செய்கிறார்கள். அப்ப ஒவ்வொரு படைப்புக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறான், அதை கொண்டு அது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. அது உனக்கு இந்த கண்ணால தெரிஞ்சாதான் நீ நம்பிக்கை கொள்வ, இது உனக்கு இந்த அறிவால புரிஞ்சாதான் நீ நம்பிக்கை கொள்வன்னு சொன்னா அப்ப ஈமான் பில் கைப கிடையாது. புரிஞ்சுங்களா? புரியல. அல்லாஹ் சொல்ற ஒண்ணுன்னையும் நீ கண்ணால பார்த்ததுக்கு பிறகுதான் நம்பிக்கை கொள்வ, நீ உணர்ந்ததுக்கு பிறகுதான் நம்பிக்கை கொள்வேன் என்று சொன்னால் அது ஈமான் பில் கைப, அது ஒரு குஃபர், அது ஒரு குஃபருடைய ஒரு வகை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அஸ்ஜத லக மலாயிக்கத்துஹு, தனது மாணவர்களை அல்லாஹ் உங்களுக்கு சஜிதா செய்யும்படி வைத்தான், சஜிதா செய்யும்படி கட்டளையிட்டான். அப்ப என்ன சஜிதாவை நாம் செய்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு சஜிதாவை தான் அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டான். சரி, இப்ப அடுத்து இந்த இடத்துல இன்னொரு ஒரு ஒரு சில கேள்விகள். இப்ப இப்படி இந்த ஒரு சஜிதாவை வைத்துக் கொண்டு, இந்த சஜிதாவை வைத்துக் கொண்டு கபர்களுக்கு செய்தா செய்யலாமா, நம்ம வந்து ஒரு பெரியவங்களுக்கு முன்னாடி காலில் விழுகலாமா என்று கேட்டால் கூட ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஜிதாவை இரண்டு விதமாக சொல்கிறான், சஜிதாவை இரண்டு விதமாக சொல்கிறான். அந்த இரண்டு விதத்தில் ஒரு விதம், ஒரு அமைப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முந்தைய உம்மத்துகளுக்கு அனுமதித்திருந்தான். புரியுதுங்களா? ஒரு இரண்டு அமைப்பில் ஒன்று என்ன, ஒருவருக்கு சலாம் சொல்வதாக இருந்தால் முந்தைய காலத்திலே சிரம் பணிந்து பூமியை முத்தம் விட்டோம், அல்லது அவருக்கு காலுக்கு பக்கத்தில் போய் முத்தம் விட்டோம், அதுக்கு பிறகு சலாம் சொல்வது வழக்கம் இருந்துச்சு. இந்த வழக்கம் முந்தைய உம்மத்திடம் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது. சோ அந்த அடிப்படையில தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யாகூப் நபியும் அவங்க அம்மாவும் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அவங்களுடைய சகோதரர்கள் பூமியில சஜிதா செய்தவர்களாக விழுந்தார்கள். புரியுதா? இது முன்னாடி அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த காணிக்கையின் அடிப்படையிலே, சலாம் சொல்வதின் அடிப்படையிலே செய்யப்படுகிற சஜிதாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத்திலே ஹராமாக்கப்பட்டு விட்டது. புரியுதா இல்லையா? சஜிதா ரெண்டு சஜிதா இருந்துச்சு. ஒண்ணு இபாதத்திலே தொழுகையிலே செய்யப்படுகிற சஜிதா, ஒன்று அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்காக, இன்னொன்று இன்னொரு பெரிய மனிதரை கண்ணியப்படுத்துவதற்காக சலாம் சொல்லும் பொழுது செய்யப்படுகிற சஜிதா. இந்த ரெண்டும் முந்தைய உம்மத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்திலே அதாவது அல்லாஹ்வை தவிர பிற யாருக்கும் செய்யக்கூடாது என்று ஹராமாக்கப்பட்டுவிட்டு வேற யாருக்கும் அதுல அனுமதி கிடையாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ரோம்ல இருந்து வந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, ரோம் நாட்டு மக்கள் எல்லாம் தங்களது மன்னர்களுக்கு சலாம் சொல்லும் பொழுது கீழே பணிந்து சிரம் பணிந்து அவர்கள் சலாம் சொல்கிறார்களே, நபியே நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள் ஆயிட்டே அப்படின்னு சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது உம்மத்திலே நான் யாருக்காக யாரையாவது யாருக்கும் சிரம் பணிய வேண்டும் என்று கட்டளை இடுபவனாக இருந்தால் மனைவிக்கு கட்டளை இட்டிருப்பேன் தனது கணவனுக்கு சஜிதா செய்யும்படி. அப்ப எந்த ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வது தகுதியானதல்ல. அப்ப இது ஹராமாக எப்ப ஷரியத்துல தெல்ல தெளிவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து ஹதீஸ் வந்துருச்சோ ஹராம் என்று சொல்லி, அப்ப மலக்குகள் ஆதரவுக்கு சஜிதா செய்ததை வைத்தோ, அல்லது யூசுப் நபியுடைய சகோதரர்கள் யூசுப் நபிக்கு சைதா செஞ்சது ஆதாரமா ஆதாரமா காட்டியோ நம்ம செய்யலாமா செய்யக்கூடாது.
அப்ப அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அடுத்து கேட்கிறார்கள், ஆதமே உங்களுக்கு அல்லாஹ் எல்லா வஸ்துக்களுடைய பெயர்களை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறான், எனவே நீங்க அல்லாஹ்விடத்தில் எங்க சார்பா பேசுங்க, அல்லாஹ் எங்களை பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் அதற்கு தகுதியானவன் அல்ல என்று கூறி அவர் தனது பாவத்தை நினைத்து பார்ப்பார். இதான் தௌபா என்பது. இப்ப பொதுவா நம்ம என்ன செய்யறோம், ஒரு தடவை தௌபா இஸ்திக்ஃபார்னு கேட்டதுக்கு பிறகு அதோட நம்ம செஞ்ச தப்பையே நினைச்சிடும், பாவமே செய்யாதவங்க மாதிரி. அப்படி கிடையாது, காலமெல்லாம் அந்த தவறை நினைத்து அல்லாவிடத்துல தௌபா செய்து கொண்டே இருப்பது. நிறைய இதற்கு சம்பவங்கள் இருக்கு. அப்ப இங்க பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தௌபாவை அல்லாஹ் மன்னித்து விட்டேன்னு அப்பயே அவங்களுக்கும் சொல்லிட்டான், நமக்கு குர்ஆன்லயே இறக்கிட்டான். இந்த துன்யாவுடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு நாளைக்கு மறுமையில திரும்ப எந்திரிச்சு நிற்கும் பொழுதும் அவங்களுக்கு எந்த பயம் வருது, தனது பாவத்தின் பயம் வருகிறது. வயம் குருலகம் ஹசியத்தகு, சொல்லி காட்டுவார்கள் யாருக்கு, அந்த மக்களுக்கு தான் செய்த பாவத்தை அல்லத்தியா சாபகா செய்து காட்டிட்டு சொல்லுவாங்க, நீங்க நேரா நூகிட்ட போங்க. அனுப்பிய முதல் ரசூல் அவங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வருவார்கள். அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள், லஸ்து ஹுனாகும், நானும் அதற்கு தகுதியானவன் அல்ல. அவர்களும் தான் செய்த தவறை நினைத்து பார்ப்பார்கள், அவங்க என்ன தவறு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா தங்களுடைய சமுதாயத்தை அழிக்கும்படி அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க, அல்லாஹ் அழிக்கிறதுக்கு மழையை இறக்கிட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா உங்க குடும்பத்தை நம்ம பாதுகாப்போம் சொல்லி, அப்ப உங்க குடும்பம்னு சொன்னா ஈமான் கொண்டவர்கள். அப்ப ஈமான் கொள்ளாத ஒரு மகன் அவன் கடலில் மூழ்க போகும்போது அவங்க சொல்லி சொல்லி அழைச்சு பார்த்தாங்க, வரல. கடைசியில் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ் நீ என் குடும்பத்தை எல்லாம் பாதுகாப்பேன்னு சொன்னீங்க, என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே மூழ்க போறானே அப்படின்னு சொல்லி. அப்ப உடனே அல்லாஹ் சொல்லுவான், உமக்கு அறிவு இல்லாதது என்னிடத்துல கேட்காதே அப்படின்னு சொல்லி. உடனே பயந்துருவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல அழுவாங்க, ரப்பி நான் பாதுகாவல் செல்கிறேன், நீ என்னை மன்னிக்கவில்லை என்றால், என் மீது கருணை காட்டவில்லை என்றால் நான் நஷ்டம் அடைந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறாங்க. அல்லாஹ்வும் மன்னித்து விடுகிறான். ஆனாலும் திரும்ப என்ன ஞாபகம் வந்துருது, அந்த தவறு ஞாபகம் வந்தது. இப்ப பாருங்க, இப்ப இதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் நம்ம பார்வைக்கு இது ஒரு சின்ன தப்பா தெரியுது. எப்படி மகன் மேல பிரியத்துல கேட்டாங்க, அல்லாஹ் கேட்காதுன்னு சொன்னா உடனே மன்னிப்பு கேட்டாங்க, அல்லாஹ் மன்னிச்சு. ஆனா கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே நாம் ஒரு விஷயத்தை என்ன விளங்க வேண்டும் என்றால், நீங்கள் எந்த அளவு அல்லாஹுவை அறிவீர்களோ அந்த அளவு அல்லாஹுடைய பயம் அதிகரிக்கும். அல்லாஹுடைய ஒருவருக்கு அல்லாஹுடைய பயம் வரவில்லை என்றால் அவன் அல்லாஹுவை அறியவில்லை. அல்லாஹுடைய சிபத்துகளை பற்றி அல்லாஹுவை பற்றிய மாரிஃபத்து ஞானம் அவனுக்கு இல்லை. இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்குள்ள உதாரணத்தை அல்லாஹ் மிக அறிஞ்சவர். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், நம்ம புரியறதுக்கே ஒரு உதாரணம். இப்ப ஒரு பெரிய ஒரு மன்னர் அப்படின்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு பெரிய ராணுவ தளபதி, பெரிய வீரரும் கூட, ஒரு பெரிய ராணுவத்துக்கே ஒரு பெரிய தளபதி, சரியா? இப்ப மூணு மாதிரி படைப்புகளை வைங்க. ஒரு படைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ராணுவ தளபதிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பணியாளர், ஒரு சோல்ஜர், அல்லது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு சின்ன தளபதி கேப்டன், அவர் ஒருத்தர் உதாரணம். இன்னொரு படைப்பு ஒரு சின்ன பையன், ஒரு 4 வயசு பையன், 5 வயசு பையன். இன்னொன்று அந்த பயனுக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு கழுதை வச்சுக்கணும், உதாரணத்துக்கு ஒரு கழுதை. இப்ப அப்படியே எடுத்துக்கிட்டே வாங்க, இந்த கழுதைக்கு தெரியுமா இவர் ராணுவ தளபதின்னு? நீ ஏன் மரியாதை கொடுக்காம நிக்கிறன்னு கேட்டா கழுதைக்கு, ராணுவ தளபதி நிக்கிறார் நீ எப்படி திரும்பி நிக்கிற அப்படின்லாம் கேட்க முடியுமா? அதை பார்த்து ஏன் கட்டுரை ராணுவ தளபதி இருக்கும்போது கேட்க முடியுமா? கேட்கறது புரியுதா இல்லையா?
கேட்க முடியாது. ஒரு பையன் இருக்க, 5 வயசு பையன், 4 வயசு பையன், ராணுவ தளபதி நிக்கிறாரு, நீ என்னடா இங்க உட்காந்து சேட்டை பண்ணிட்டு இருக்க, கட்டிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா சரியாது. யாருமே அவனுக்கு தெரியாது, அவன் பாட்டுக்கு அவன் விளாண்டுமோ, அவன் என்ன சேட்டை செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருப்பான், இது கழுதை என்ன கத்தணுமோ அது பாட்டு கத்திக்கிட்டே இருக்கும். இந்த இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க, யாரு, அவருக்கு கீழே ஒரு சோல்ஜரோ அல்லது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த ஒரு கேப்டனோ மேஜரோ, அவர் எப்படி இருப்பாரு பக்கத்தில், அடங்கி ஒட்டி இருக்கும், அவர் அவருக்கு சொல்ல புரியுதா உங்களுக்கு? இவனுக்கு தெரியும் இவர் பெரிய மேஜர், இவருக்கு முன்னாடி இந்த மாதிரி பணியிலனா என்ன கிடைக்குங்கிறது தெரியும், இவருக்கு முன்னாடி இந்த மாதிரி பணியில ஊழ அப்படின்னா என்ன நடக்குங்கிறது தெரியும், எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்குங்கிறது தெரியும், பணிஞ்சா என்ன மாதிரி வெகுமதி கிடைக்குங்கிறதும் இவருடைய கம்பீரம் இவருடைய மகத்துவம் எல்லாம் தெரியும். அதனால நின்றுட்டே இருப்பான், 5 மணி நேரம் நிப்பான், நான் கால் வலிதா வலிதே இருந்தா நடந்ததே இல்லையா, பாக்குறோமா இல்லையா, என்ன சொன்னாலும் தெரியும், சொல்லுங்க சார் உங்க சிரமமா இருக்கா, இல்ல சார் இன்னும் சொல்லுங்க சார், என்ன அவனுக்கு தெரியும், என்ன யாருக்கு பக்கத்தில் நிக்கிறேன் எப்படிப்பட்ட அல்லாஹ் அக்பர் நினைச்சு பாருங்க. சாதாரண இந்த துன்யால மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை மேஜர்னு சொல்லிட்டா, ஜென்ரல்னு சொல்லிட்டா, அந்த ஜென்ரல தெரிஞ்சவன் எப்படி பயப்படுறான், புரியுதா இல்லையா? இப்ப இது ஒரு உதாரணம், இது அப்படியே தனியாகிருங்க. இப்ப கொஞ்சம் நம்மளை நினைச்சு பாருங்க, சுப்ஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வை நினைச்சு அழுதாங்க, அவர்கள் பயந்தார்கள், சின்ன சின்ன தப்பெல்லாம் நினைச்சு காலமெல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க, கிராமத்து வந்ததுக்கு பிறகு கூட அழுகுறாங்க பயப்படுறாங்க, நம்ம மலையவே முழுகிட்டு கம்மனு பண்ணுறோம். ஏன் நமக்கு அல்லாஹ்னா என்னன்னு தெரியல, யாருன்னு தெரியல, அவருடைய அவங்களுக்கு கல்வி இருக்குது அவ்வளவு இறுகி போச்சு. ரெண்டாவது நம்ம செய்யற பாவம் எப்படிப்பட்ட பாவம்ங்கிறத பத்தி தெரியல, ஒண்ணுமே இல்லைண்ண, அல்லாஹ் பாதுகாக்கணும், டேய் பார் நீ இத்தனை பாவம் செஞ்சிருக்க, எல்லா பாவத்தையும் விட்டு, இந்த ஒரே ஒரு பாவத்துக்காக 1 நிமிஷம் உன்னை நரகத்துல முக்கிய எடுக்க போறேன்னு சொன்னா தாங்க முடியுமா? 1 நிமிஷம் மட்டும்தான் உன்னை முக்க போற நரகத்துல அப்படின்னா தாங்க முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சஹி முஸ்லீம் உடைய ஒரு அறிவிப்புல வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு மறுமையில மக்கள் எல்லாத்தையும் எழுப்பி ஒன்றா வைத்திருக்கும் பொழுது அப்ப மலக்குகள் சொல்வானா, உலகத்திலேயே கஷ்டத்தையும் சிரமத்தையும் பார்த்துராத ஒரு ரொம்ப இன்பத்திலேயே வாழ்ந்த ஒரு மனிதனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு தெரியும் எல்லா காலமும் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்களா இல்ல மக்களை பார்த்துருக்காங்களா இல்ல. அப்ப துன்யா வாழ்க்கையிலேயே த ரிச்சஸ்ட் மேன், ரொம்ப என்ன சொல்றது சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்துடும், ஹாப்பியஸ்ட் லைஃப் வாழ்ந்து ஒரு மனுஷனை கொண்டு வருவாங்க. இப்ப உலகத்துல சிரமத்தையே பார்த்தது கிடையாது, கஷ்டத்தையே பார்த்தது கிடையாது, துன்பத்தையே பார்த்தது கிடையாது, இன்னலை கண்டதே கிடையாது, துக்கம் கவலைனா என்னன்னே உனக்கு தெரியாது, உலகத்திலே அப்ப எப்படி அனுபவிச்சிருப்பான் துன்யா? ஓ இவன் தான் அந்த காசிரு புடிச்சு உள்ளார முக்கி எடுத்துருவாங்கம்மா, இப்படி எங்க நரகத்துல ஜஸ்ட் அப்படி உள்ளார நுழைச்சி எடுத்துங்க, அப்படி உள்ளார நினைச்சு எடுத்துட்டு வந்து முன்னாடி வச்சவன கேட்பான் அல்லாஹு தஆலா, கத்து துன்யா உலகத்துல எப்படி வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு நல்ல சந்தோஷமா வாழ்ந்தியா, யாருலாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா என்னானே தெரியாது எனக்கு அல்லான்றோம், எப்படி தான் துன்யாவிலே கண்ட அத்தனை இன்பங்களை மறந்து விடுவான், எதுல எவ்வளவு நேரம் ஆகும், வானத்தையே கையில பிடிச்சி தூக்கி அடிக்கிற மலக்கு, நட்சத்திரங்களையே கையில பிடிச்சி எரியிற ஒரு மலக்கிட்ட ஒரு மனுஷனை பிடிக்க சொன்னா அவர் எங்க பிடிச்சிருப்பாரு, அவன் அப்படி உள்ளார முக்கிய அப்படி எடுங்கன்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு நேரமா இருக்கும், தூக்குறதுக்கு நேரமா இருக்குமா, உள்ள கொண்டு போறதுக்கு நேரமா இருக்குமா, இன்பத்தையே பார்த்தது கிடையாது, மகிழ்ச்சியவே பார்த்தது கிடையாது. கத்த ஆரம்பிச்சிடும்.
அப்ப என்ன பிரச்சனை சொன்னா, ரெண்டு பிரச்சனை. ஒரு பிரச்சனை என்ன, அல்லாஹ்வை பற்றிய மாரிஃபத்தும் ஞானமும் நமக்கு கிடையாது. இரண்டாவது, நாம் செய்கிற பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்ற பயமும், அதுவும் அந்த இல்மும் கிடையாது. அப்ப இந்த ரெண்டும் இருந்திருக்குமே ஆனால் அல்லாஹ்வை பயந்து நம்ம தௌபா செய்து கொண்டே இருப்போம், செய்து கொண்டே இருப்போம், அதற்காக அழுது கொண்டே இருப்போம். புரியுதா இல்லையா? புரியலையா? அப்ப அழுக வரலையே கண்கள்ல. ஒருத்தர் அப்படிதான், ஒரு கூட்டத்தை ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போனச்சு. ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போனா சுத்தி சுத்தி வந்துட்டு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எதுக்கு அழுகுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது அந்த கூட்டத்தில் கொஞ்சம் கூட்டம், என்ன இவங்கெல்லாம் எதுக்கு அழுகுறாங்க அப்படின்னு நடிக்கிறாங்களான்னு கேக்குறாங்க. அவங்க காபத்துள்ளாக்கு வந்துகிட்டு யாருலாம் மன்னிச்சிடலாம்னு கத்தி அவங்களுக்கு பக்கத்தில் மாஸ்டர் மாதிரி ஆளுது. அவங்கவுங்க பாவத்தை நினைச்சு அழுது மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம எல்லாம் என்ன பாவசீரம், எதுக்கு அழுகணும் அப்படின்னு சொல்லி எதுக்கு நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக்கணும்? அப்ப இது எதனால் வருகிறது? ஒரு விதமான ஒரு அல்லாஹ்வின் மீது, அவனது மார்க்கத்தின் மீது, அவனது தன்மைகளின் மீது ஒரு விதமான துணி. நம்ம என்ன, நம்மள என்ன செஞ்சிட போற அல்லாஹ், நம்ம என்ன தப்பு செஞ்சிட்டோம், எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறோம். ஏன் சரி, தவறே வெளிப்படையா நம்ம எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எந்த விதமான பெரும்பான்மையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ் சொன்ன கடமைகளை ஒழுங்கா செஞ்சிருக்கோமா? ஒரு தொழுகையை நான் கரெக்டா தொழுதேன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு அல்லாஹ் கணக்கு எடுத்தாலே போதும். எப்படி லொஹர் இஷா தொழுகைய ஏன்டா நீ அதை நினைச்சேன்னு ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுங்க. அல்லாஹுத்தல எனக்கு முன்னாடி அல்லாஹ் அக்பரும் தக்பீர் கேட்டதுக்கு பிறகு நீ ஏன்டா கடையை நினைச்சேன்னு ஒரு கேள்வி கேட்டான், என்ன செய்வோம் நம்ம? பதில் சொல்ல முடியுமா? இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விஷயத்திலையும் நம்ம பயந்தாகணும். அப்ப ரெண்டு விஷயங்கள், ஒன்று அல்லாஹ்வை பற்றிய இல்மை நாம் அதிகரிக்கவில்லை, அதுக்கு தான் இந்த மாதிரி இந்த இல்ம். இது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிபத்தை பத்தி சொல்றாங்களா, இது தெரிய தெரியதான் அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு. இரண்டாவது, நமது பாவங்களை பற்றி நாம் என்றுமே அச்சமற்று இருந்து விடக்கூடாது. ஏன், எந்த பாவத்தினால் எனக்கு கெட்ட முடிவு எழுதப்படுகிறதோ அல்லாஹ் பாதுகாக்கும். புரியுதா இல்லையா? எந்த பாவத்தினால் கெட்ட முடிவு எழுதப்படுகிறது, ஏன்னா முடிவை வச்சுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையுடைய கணக்கு தீர்ப்பளிப்பான். சரி, அப்ப அவங்க சொல்லுவாங்க, எதை நினைச்சிருப்பாங்க, தான் கேட்டாங்க பாத்தீங்களா, தனது மகனை காப்பாத்த சொல்லி அதை நினைச்சிட்டு ஓனாங்க ஓனாங்க, நான் பேச மாட்டேன், இப்ராஹிம் கலீல் ரஹ்மான், ரஹ்மானுடைய நண்பன், நண்பர் இப்ராஹிம் இடத்துல போங்க அப்படின்னு நூஹ் அலைஹி இஸ்லாம் கையை காட்டி விடுவார்கள். இப்ராஹிம் நபி இடத்துல வருவாங்க, அவங்கள்ட்டையும் பேசி பார்த்தா லஸ்து ஹுனாக்கும், நானும் அதுக்கு தகுதியானவன் இல்லை என்று மறுத்து விடுவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், வயது குருளகும் தான் செய்த தவறுகளை அவர்கள் எண்ணி பார்ப்பார்கள், மக்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள். அதை பத்தி இன்னொரு அறிவிப்புல வரும் பொழுது மூணு விஷயங்களை அவங்க சொல்வாங்க. அதாவது அவர்கள் அதை பொய் என்று நினைத்து சொன்னார்கள், உண்மையிலே அது ஆபத்துல சொல்லப்பட்ட பல விஷயங்கள் அது பொய்யே கிடையாது. அதுல ஒண்ணு என்ன, அநியாயக்கார அரசு தன்னுடைய மனைவியை கைப்பற்ற வரும் பொழுது அப்ப சொல்லுவாங்க, கேட்டான்னு சொன்னா என் சகோதரின்னு சொல்லிடுவீங்க, பலாத்கார அநியாயம் பண்ணிடுவான், சொல்லுவாங்க. ஏனென்றால் இன்றைக்கு இந்த உலகத்துல இந்த மார்க்கத்துல ரெண்டு பேரை தவிர வேற யாருமே இல்லை, மார்க் அடிப்படையில் எனக்கு சகோதரி தான், இதை அவர்கள் பொய் என்று விளங்கி கொண்டு இதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தான். இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சிலைகளை உடைச்சப்ப மக்கள் எல்லாம் வந்து கேட்டாங்க, பாருங்க நீ தான் உடைச்சியான்னு கேட்டப்ப, அப்ப நீ தான் உடைச்சியான்னு கேட்டப்ப, பல் பாலகு கபீருகும், நானா உடைச்சேன் இல்ல அப்படின்றாங்க, பயந்துட்டு இல்ல பாலகு கபீருகும். ரெண்டு அறிவிப்பு ஒரு தெரிவா, அந்த குரா தோதும்போது உங்களுடைய பெரிய சிலைதான் செஞ்சிச்சு, நீங்க போய் கேட்டுக்குங்க அப்படின்னு. அப்ப இந்த ஒன்றையும் அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள். இன்னொன்னு என்ன, மூணாவது அப்போ வந்து மக்கள் எல்லாம் வாங்க பாப்பா, இதுக்கு முன்னாடி நடந்தது இந்த சிலையை உடைக்கிறதுக்கு முன்னாடி, வாங்கப்பா சிலைகளை உடைக்கிறது சரி, பெருநா கொண்டாட போகும்னு சொன்னப்பரம் பின்னும் இப்ப காலை இங்கி சப்பி இப்படி நட்சத்திரங்கள் பாப்பா பார்த்துட்டு பார்த்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க. அரபிப்படி சத்தியம்னு சொன்னா நோயாளி, அவங்க எதை வழங்கிப்பாங்க, மனதில் உள்ள கவலையை வழங்கிட்டு அத சொல்லுவான். மக்கள் என்ன வழங்கிப்பாங்க, உடலுக்கு முடியலன்னு வழங்கிட்டு போயிடுவான். அப்ப வெளிரங்கத்துல பார்த்தா எதுவுமே தப்பு கிடையாது, ஆனா அவங்களுடைய அந்த ஈமானுடைய அந்த அடிப்படையில பார்க்கும்போது இதை தப்பு நினைச்சு இதுக்கு அவங்க தௌபா செஞ்சுட்டாங்க அல்லாஹ்வும் மன்னிச்சுட்டான், இருந்தாலும் அதை நினைச்சு பார்த்துட்டு நான் தகுதி கிடையாது நீங்க மூசா இடத்துல போங்கன்னு சொல்லிடுவாங்க. மூசா இடத்துல வருவாங்க, அப்படி போகும்பொழுது என்ன போகும்போது என்ன சொல்லி அனுப்புவாங்க, மூசா மூசா இடத்திலே செல்லுங்கள், அப்துல் அத்தாஹுல்லாஹு தௌரா, அல்லாஹ் அவருக்கு தௌராத்தை கொடுத்திருக்கிறான், வக்கல்லமஹு தக்லீமா, நேரடியாக அல்லாஹ் அவரிடத்திலே பேசி இருக்கிறான். அப்போ ஒரு நபி இன்னொரு நபியை கண்ணியப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். ஆதம் அலைஹி இஸ்லாம் நூஹு கிட்ட அனுப்பும் பொழுதும், நூஹ் அலைஹி இஸ்லாம் இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் இடத்துல அனுப்பும் பொழுதும், இப்ராஹிம் நபி மூசா அலைஹி இஸ்லாம் அவங்களிடத்தில் அனுப்பும் பொழுதும் எவ்வளவு கண்ணியமான வார்த்தைகளை சொல்லி அவர்கள் அனுப்புகிறார்கள். இப்ப மூசா இடத்துல வந்த உடனே மூசா சொல்லுவாங்க, லஸ்துஹுனாகும், நான் மட்டும் அதற்கு தகுதியானவனா என்று சொல்லிவிட்டு, வயதுகுரு லஹும் ஹதீஅத்தஹுல்லதி அஸாப், தான் செய்த தவறை நினைத்து பார்ப்பார்கள். அது என்ன தவறு போட்டாங்க பாருங்க, ஒரு புரண்டம் மூணு ஒரு அடி அவன் அதோட போட்டான். ரெண்டு கூட்டத்தார்கள் இவங்களுடைய உறவுலையும் அதே போல ஃபிரௌனுடைய உறவுல உள்ள ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது இவங்க என்ன ஏதுன்னு பிரச்சனைக்கு கேட்க போவாங்க. அப்ப அவன் தனி அநியாயம் பண்ணிருப்பான், யாரு ஃபிரௌனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன், ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணு ஒரு அடி அடிப்பாங்க கண்டிக்கிறதுக்காக. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கையில அடி வாங்கினவன் அதோட அவன் மூத்த போயிடுவான். இதை நினைச்சு பார்த்து பயப்படுவாங்க அவங்க. இருக்கும் அவங்க துணியால வாழும் பொழுதே பாவ மன்னிப்பு கேட்டு அல்ல மன்னிச்சுட்டான், இனிமே நீ அப்படி செய்யாத, அவங்களும் சொல்லிட்டாங்க இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன், அல்ல இனிமே நான் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அநியாயத்துக்கு துணை போக மாட்டேன், கேட்காம இந்த மாதிரி வம்பு வழக்கம் எல்லாம் சொல்லிட்டாங்க. இருந்தும் அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள், ஈசா சொல்லுவாங்க, ஈசாவிடத்தில் பொங்கல் அப்தல்லா, அவர் அல்லாஹ்வுடைய அடிமை, வரசூல் அஹு அல்லாஹ்வுடைய ரசூல், வக்கலிமத்தஹு அல்லாஹ்வுடைய கலிமா, நேரடியாக அல்லாஹ்வுடைய வார்த்தையால் படைக்கப்பட்டவர், வரூஹஹு அல்லாஹ்விடமிருந்து விசேஷமாக ரூஹ் ஊதப்பட்டவர். அவ்வளவு சிறப்பு சொல்லி ஈசா நபியிடத்தில் அனுப்புவான். எல்லா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வருவாங்க, வந்தா இவங்க எதுக்கும் இவங்களுடைய எந்த தவறையும் அவங்க அப்ப எதுவும் சொல்ல மாட்டாங்க. லஸ்துஹுனா, இன்னொரு அறிவிப்புல வருது, தனது மக்கள் தன்னை வணங்கியதை நினைத்து அவர்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் வருவதற்கு வெட்கப்படுவார்கள். சரி, இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செல்லுங்கள், அப்தன் غفر له ما تقدم من ذنبه وما تاخر, அவர் யார் தெரியுமா, அவர் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அவருடைய முந்திய பிந்திய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன. அப்ப ஃபயர்சூனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மக்கள் என்னிடத்திலே வருவார்கள், நான் செல்வேன், எனது இறைவனுக்கு இடத்திலே நான் நுழைவதற்கு அனுமதி கேட்பேன். இப்ப அல்லாஹ் எங்க இருப்பான், அரசுக்கு மேலே இருப்பான், அரசு எங்க இருக்கிறது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேலே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்பாங்க, எதுக்கு அனுமதி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குள்ளார போய் அல்லாஹ்வுக்கு நேரா அரசுக்கு கீழே செஞ்சா செய்யறது. அப்ப முதல் தடவை சொர்க்கம் திறக்கப்படுகிறது, புரியுதா இல்லையா? சரி, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது வந்து இன்னொரு சில அறிவிப்புகள்ல இந்த விவரத்தோடைய வருது, நான் சொர்க்கத்திற்குள் நுழைவேன், அரசுக்கு கீழே நான் சஞ்சிதா செய்வேன் என்று. அது எவ்வளவு காலம் செஞ்சா செஞ்சிருப்பாங்க, அது இந்த அறிவிப்புல வரல, இன்னும் பல அறிவிப்புகள் வருது. மின் ஜுமாசின் இல்ல ஜுமாசி, இப்போ ஒன் வீக் டைம், ஒரு ஜும்மால இருந்து இன்னொரு ஜும்மாவுக்கு இடையில எவ்வளவு கால அளவு இருக்கு, அந்த அளவு சஞ்சிதாவிலே மூன்று கிடப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே நான் எனது ரப்பை பார்த்தபோது அவனுக்கு முன்னால் சஜிதாவிலே நான் விழுந்து விடுவேன், அவன் என்னை அப்படியே விட்டு விடுவான். எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம் அவன் என்னை விட வேண்டும் என்று விரும்புகிறானோ அவ்வளவு காலம் என்னை அப்படியே சஜிதாவிலே விட்டு விடுவான். பிறகு எனக்கு கூறப்படும், முஹம்மதே இர்ஃபா, உயர்த்துங்கள் தலையை உயர்த்துங்கள், வக்குல், நீங்கள் கேளுங்கள், யுஸ்மா, உங்களது பேச்சுக்கு செவிசாய்க்கப்படும், வசல் துஹ்தஹு, நீங்கள் கேளுங்கள், உங்களது கோரிக்கையை நீங்கள் கொடுக்கப்படுவீர்கள். வஷ்ஃபா, சிபாரிசு செய்யுங்கள், துஷஃபா, உங்களது சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு கற்றுக்கொடுக்கிற புகழ்களை கொண்டு நான் அல்லாஹுவை புகழ்வேன். சரியா? சும்மா அஷ்ஃபஉ, அல்லாஹ் புகழ்ந்துட்டு இவ்வளவு செஞ்சிருக்கிறான் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் புகழ்ந்துட்டு நான் சிபாரிசு செய்வேன். அப்ப சிபாரிசு செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு எல்லையை அல்லாஹ் பிரிக்கிறாங்க, அது வரைக்கும் அப்படி ஒரு கோடு, இது வரைக்கும் உள்ளவங்களுக்கு நீங்க சிபாரிசு செய்யலாம். அப்ப அது வரைக்கும் உள்ளவங்களுக்கு நான் சிபாரிசு செய்து அவர்களை சொர்க்கத்திற்குள்ளே வைப்பேன், திரும்ப ரப்பிடத்திலே திரும்ப வருவேன். என் இறைவனை நான் பார்த்து விட்டால் சுஜூதிலே நான் விழுந்து விடுவேன். என்னை எவ்வளவு நேரம் சுஜூதிலே விட்டு வைத்திருக்க வேண்டுமோ அதே போல ஜும்ஆத்தில் இலா ஜும்ஆத்தில், ஒரு ஜும்ஆவிலிருந்து இன்னொரு ஜும்ஆ வரைக்கும் உள்ள நேரம் அல்லாஹ் விட்டு விடுவான். பிறகு சொல்லப்படும், முஹம்மதே தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள், உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களது சொல்லுக்கு செவிசாய்க்கப்படும், நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கேட்டதை கொடுக்கப்படுவீர்கள், நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், உங்களது சிபாரிசு அங்கீகரிக்கப்படும். அப்ப இதெல்லாம் சொன்ன உடனே திரும்ப எந்திரிச்சு அல்லாஹ்வை புகழ்வார்கள். அல்லாஹ் எனக்கு அப்போது கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த புகழ்களை கொண்டு பிறகு நான் சிபாரிசு செய்ய வருவேன். அப்ப அல்லாஹ் ஃபயஹுதுலி ஹத்தா, எனக்கு ஒரு பவுண்டரி, ஒரு எல்லையை அல்லாஹ் நிர்ணயிப்பான், அவங்க நல்லா சிபாரிசுல கொண்டு வந்து சொர்க்கத்திற்கு நுழைப்பேன். சும்ம அர்ஜு, பிறகு நான் செல்வேன். அதே போல செஞ்சால் விட அல்லாஹ் எவ்வளவு நேரம் விட்டு வைக்க வேண்டுமோ விட்டு வைத்து விட்டு அல்லாஹ் சொல்வான், தலையை உயர்த்துங்கள் முஹம்மதி, சொல்லுங்கள், உங்களது சொல் கேட்கப்படும், கேளுங்கள், நீங்கள் கேட்டது கொடுக்கப்படுவீர்கள், சிபாரிசு செய்யுங்கள், உங்களது சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அல்லாஹ்வை புகழ்வார்கள், இவ்வளவு பெரிய நியமத்து கிடைச்சிச்சு. அஹ்மது ரப்பி பி மஹாமித அல்லமனீஹா, அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அப்போது எனக்கு அறிவித்து தரக்கூடிய புகழ்களை கொண்டு நான் அல்லாஹ்வை புகழ்வேன். பிறகு சிபாரிசுக்காக நான் வருவேன், ஒரு அளவை அல்லாஹ் நிர்ணயிப்பான், நான் அவர்களை சொர்க்கத்திற்குள் நுழைப்பேன். வருவேன், அல்லாஹவே என் இறைவனே, இப்ப குர்ஆன்ல யார், சாரி, நரகத்தில் யார் இருக்கிறார்கள் என்றால், யாரை குர்ஆன் தடுத்து விட்டது, குரான் யாரை தடுத்து விட்டது, அல்லாவிற்கு இணை வைப்பவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், முஷ்ரிக்குகள் நிரந்தரமாக நரகவார்கள் என்று அல்லாஹ் விதித்து விட்டாங்களா, இவர்களை தவிர எனது கண்ணுக்கு நான் பார்த்தவரை யாருமே நரகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். இல்லாமல் ஹபசகுல் குர்ஆன் வஜப அலைஹில் குலூத் கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யக்ருஜு மினன்னார், நரகத்திலிருந்து வெளியேறுவார்கள், மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் கூறியவர்கள் எல்லாம், வ கான ஃபீ கல்பிஹி மினல் கைரி மா யஸ்னு ஷஈரதன், கோதுமையிலேயே மொத்த கோதுமை, இந்த பார்லி மாதிரி உள்ள கோதுமை, அந்த கோதுமையினுடைய அளவுக்கு ஒருவருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்குமே ஆனால், லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னவர் அவரும் நரகத்திலிருந்து வெளியேறுவார். ثم يخرج من النار من قال لا اله الا الله وكان في قلبه من الخير ما يجد بره. அடுத்து ஒரு கோதுமையினுடைய அளவுக்கு ஈமான் இருக்குமேயானாலும் நன்மை இருக்குமேயானாலும் لا اله الا الله சொன்னவர் அவரும் நரகத்திலிருந்து வெளியேறுவார். ثم يخرج من النار من قال لا اله الا الله وكان في قلبه ما يزن من الخير ذره. ஒரு அணு அளவு, ஒரு தர்ரத்தன், ஒரு அணு அளவு அவருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்குமேயானால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர் அவரும் நரகத்திலிருந்து வெளியேறுவார். அப்ப இது நம்முடைய நம்பிக்கை, இது யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் கூறி உள்ளத்திலே ஈமான் இருக்குமோ கண்டிப்பாக அவர் நரகத்திலிருந்து ஒரு நாள் வெளியேறுவார். அப்ப உள்ளத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தெரியாது, யாருக்கு ரசூலுல்லாஹி தெரியாது, வெளிரங்கத்துல யார் யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிட்டோ அல்லாஹ் அந்த ஏற்படுத்திய ஹத்துக்குள்ளார அவங்க எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹுடைய சிபாரிசுல வெளியேற்றி விடுவான். அதுக்கு பிறகு உள்ளத்துல உள்ள இந்த அளவுகளை கொண்டு வெளியேற்றக்கூடியவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சரி, அப்ப இவ்வளவு நீளமான இந்த ஹதீஸ்ல என்ன இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு பதிவு செய்கிறார்கள், இந்த ஹதீஸினுடைய முதல் வாசகம், அந்த முதல் வாசகத்துல என்ன வருகிறது? மக்கள் எல்லாம் ஆதமை பார்க்கும் பொழுது, தங்கள் தந்தையை பார்க்கும் பொழுது என்ன சொல்வார்கள்? ஆதமே, அல்லாஹ் உங்களை தனது கை கொண்டு படைத்தானே, உங்களுக்கு அல்லாஹ் மலக்குகளை சஜ்தா செய்ய வைத்தானே. அப்ப அல்லாஹ் கையை கொண்டு படைத்தான் என்பது உண்மை, அது யதார்த்தம், அது அதை மறுப்பதோ மாற்றுவதோ கூடாது.
சரி, இன்னொரு ரெண்டு மூணு ஹதீஸ் தான் இருக்குது இந்த பாடத்துல, அதை பார்க்கிறோம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக, யதுல்லாஹி மல்ஆ, அல்லாஹ்வுடைய கை நிரம்ப இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கை ஃபுல்லாக இருக்கிறது, லா யகீதுஹா நஃபகத்துன் ஸஹாஉல் லைலி வன்னஹார், எந்த ஒரு தர்மமும் அந்த அல்லாஹ்வின் கையை குறைத்து விடாது. அல்லாஹ்வுடைய கையில அல்லாஹ் நிரம்ப வச்சிருக்கிறாங்க, காலை மாலை இரவு பகல் என்று அவர் செய்யக்கூடிய எந்த தர்மமும் அவருடைய கையை குறைத்து விடாது. மேலும் சொன்னார்கள், வானம் பூமிகளை படைத்த நாளில் இருந்து அல்லாஹ் கொடுத்த தர்மங்கள், அல்லாஹ் செய்ததை, அல்லாஹ் செலவழித்ததை நீங்கள் கண்டீர்களாம், அது அல்லாஹ்வின் கையில் இருந்து எதையும் குறைக்கிறது. வான பூமிகளை படைத்தனாலிருந்து இன்று வரை படைப்புகளுக்கு அல்லாஹ் தண்ணி கொடுத்திருக்கிறான், ஆடை கொடுத்திருக்கிறான், சாப்பாடு கொடுத்திருக்கிறான், இன்னும் என்னென்னமோ அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவனிடத்தில் எல்லா கஜானாவும் இருக்கிறது, கஜாயின் சமாவாசி வரும், அதிலிருந்து எதையும் அது குறைத்தது கிடையாது. அப்ப இந்த இடத்துல ஆரம்ப வார்த்தை எப்படி வருகிறது? எதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கை நிரம்ப இருக்கிறது. அடுத்து அவன் செலவழித்ததெல்லாம், வான பூமிகளை படைத்த நாளிலிருந்து இன்று வரை அவன் செலவழித்திருப்பது அவனது கையில் உள்ளதை குறைத்தது கிடையாது. அடுத்து வக்கால அரசுகு அலல்மா, மேலும் சொன்னார்கள், அவனுடைய அரசு தண்ணீரின் மீது இருக்கிறது, அவனுடைய இன்னொரு கையிலே அல் மீசான், தராசு இருக்கிறது, அதை அவன் தாழ்த்துகிறான், அவன் அதை உயர்த்துகிறான். அப்ப ஒரே ஹதீஸ்ல மூன்று இடத்துல கை என்ற அல்லாஹ்வுடைய உள்ளமையின் சிபத்தை சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதற்கு எந்த விதமான மாற்று அர்த்தத்தையும் நபி அவர்கள் சொல்லவில்லை. எனவே கை என்பதை கை என்று தான் நாம் புரிய வேண்டும். அதே போல இன்னொரு ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே, இன்னல்லாஹு யக்பிது யௌமல் கியாமத்தி யௌமல் கியாமத்தி அல் அர்த், அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே தனது ஒரு கரத்திலே இந்த பூமியை அப்படியே சுருட்டிக் கொள்வான், வானங்கள் எல்லாம் அவனுடைய வலது கையிலே இருக்கும். அல்லாஹ்வுக்கு இடது கைங்கிறது கிடையாது, என்னுடைய ரப்பனுடைய இரண்டு கைகளும் வலக்கரங்களே. அப்ப ஒரு கரத்துல அல்லாஹ் பூமியை சுருட்டிடுவான், இன்னொரு கரத்துல அல்லாஹ் வானத்தை சுருட்டி வைத்திருப்பான். அப்ப இங்க பாருங்க, இவ்வளவு தெளிவாக வருகிறது, கை என்று வருகிறது, அந்த கையால் சுருக்குவார் என்று வருகிறது, அவருடைய வலது கரத்திலே வாரங்கள் இருக்கும் என்று வருகிறது. இவ்வளவு தெளிவாக வந்ததற்கு பிறகும் அல்லாஹ்வுக்கு கைங்கிற சிபத்து இல்லை என்று சொல்வது எவ்வளவு பெரிய அநியாயம். இந்த அநியாயத்தை இன்னும் பெரிய அநியாயம் என்று தெரியுமா? அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னு சொல்லிட்டா நம்ம எல்லாம் காஃபிர்களா போயிட்டோம். அல்லாஹ் தனக்கு எது இருக்கிறது என்று சொல்கிறானோ, நபி அல்லாஹ்வுக்கு எந்த சிபத்து இருக்கிறது என்று சொல்கிறார்களோ, அந்த சிபத்தை நாமும் இருக்கிறது என்று சொன்னா நம்ம காஃபிரா போயிட்டோமா? முஷப்பிஹா, அல்லாஹ்வை வந்து படைப்புகளுக்கு ஒப்பாக்கியவர்களாக, அல்லாஹ்விற்கு உருவம் கொடுத்தவர்களாக ஆகிவிடுவோமா? அப்ப இவர்களுடைய கருத்துப்படி குர்ஆன் ஈமானை போதிக்கவில்லை, குஃப்ரை போதிக்கிறது. குர்ஆன் சொன்னபடி நம்மளா என்ன சொல்றாங்க, நம்பிக்கையே குஃப்ர் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க. இப்படி அல்லாஹ் படைத்து விட்டு சும்மா யகூலு அனல் மலிக், பிறகு அவன் சொல்வான், நான் தான் அரசன். சரியா? அடுத்து இன்னொரு ஹதீஸ் மட்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு யஹூதி வர்றார் வந்து நபியிடத்துல, யார் ரசூலுல்லாஹ்? முஹம்மதே. அவங்க ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டார், முஹம்மதுன்னு சொல்வாங்க, அல்லது அபுல் காசிம்னு சொல்வாங்க. யஹூதி ரசூலுல்லாஹ் சொன்னா வசூலுல்லாஹ் போயிருப்பாரு. பிரச்சனை, யா முஹம்மதே, உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில வானங்களை எல்லாம் ஒரு விரல்ல கொண்டாந்து வச்சிருவான், பூமியெல்லாம் ஒரு விரல்ல கொண்டாந்து வச்சிருவான், மலைகளை எல்லாம் ஒரு விரல்ல கொண்டாந்து வச்சிருவான், மரங்களை எல்லாம் ஒரு விரலிலே கொண்டாந்து வைத்து விடுவான், படைப்புகளை எல்லாம் ஒரு விரலிலே கொண்டாந்து வைத்து விடுவான். இந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு வந்து இப்படி கேட்பாங்க. இப்படி அல்லாஹ் வைத்து விட்டு சும்மா யகூலு அனல் மலிக், பிறகு அல்லாஹ் சொல்வான், நான் தான் அரசன் என்று. இந்த செய்தியை கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள்.
தங்களது கடவாய்ப்பில் தெரியும் அளவிற்கு சிரித்து விட்டு சொன்னார்கள். ஒமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, அல்லாஹ் இவர்கள் அறிய வேண்டிய விதத்திலே அறியவில்லை என்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சிரிச்சாங்களே, ஏற்றுக்கொண்டு சிரித்தார்களா, மறுத்தவர்களாக சிரித்தார்களா, இது யாருக்கு தெரியும்? அங்க முன்னாடி இருந்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும்.
அப்ப அடுத்த அறிவிப்புல பாருங்க, யஹ்யா இப்னு ஸஈத் சொல்கிறார்கள், ஃபுதைல் இப்னு இயாத் மன்சூரின் மூலமாக, மன்சூர் இப்ராஹிமின் மூலமாக, இப்ராஹிம் அபீதாவின் மூலமாக, அபீதா அப்துல்லாஹின் மூலமாக அறிவிக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை கேட்டு ஆச்சரியப்பட்டு அதை உண்மைப்படுத்தும் விதமாக சிரித்தார்கள். அப்ப இந்த அளவுக்கு யகூதியே விளங்கி வச்சிருக்கிறார், அல்லாஹ்வுக்கு கை இருக்கு, அவனுடைய அழகிய கைகளிலே அழகிய அவனுக்கு தகுதியான விரல்கள் இருக்கின்றன என்று. ஒரு யகூதி அல்லாஹ்வை அழகாக விளங்கி வைத்திருக்கிறான். குர்ஆன் கொடுக்கப்பட்ட நீ அல்லாஹ் சொன்னபடி அல்லாஹ்வை அறிந்து கொள்ளவில்லை என்றால் இது யார் மீது குற்றம்? அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய பாடத்துல இதே ஹதீஸ் அடுத்து இன்னொரு அறிவிப்பிலையும் வருகிறது, கருத்து ஒண்ணுதான். அப்ப நம்ம என்ன இந்த விஷயத்துல இன்று தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உள்ளமையின் சிபத்துகளை பற்றி அவன் எப்படி சொல்கிறானோ அப்படிதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனுக்கு கை இருக்கிறது என்று சொல்கிறான், அந்த கை இரண்டு கரங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் அதை உண்மைப்படுத்துகிறது, ஹதீஸ் அதை உண்மைப்படுத்துகிறது. இப்படித்தான் சஹாபாக்கள் நம்பினார்கள், தாபியங்கள் நம்பினார்கள். அதற்கு நாம் மாற்று பொருள் சொல்லக்கூடாது. அப்ப இங்கே ரெண்டு விஷயத்தை இன்றைய பாடத்தில் விளங்கிக் கொண்டீங்க. ஒன்று, அல்லாஹ்விற்கு கை இருக்கு என்பதை அப்படியே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த கைக்கு சக்தி ஆற்றல் என்று பொருள் கொள்வது தவறு. இப்ப அல்லாஹ்வுக்கு கை இருக்கு என்பதை கை என்று ஏற்றுக்கொள்வதால் ஏற்படக்கூடிய ஈமானுடைய பலன் அது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இப்ப பாருங்க, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிலைகளை பழிக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பழித்தார்கள்? உங்க சிலைக்கு கை இருக்குதப்பா, பிடிக்குதான்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு அந்த கை என்ற அந்த கரம், அந்த எது என்ற அந்த சிவ, அது அல்லாஹுடைய உள்ளமையை குறிக்கக்கூடியது, அவனுடைய வல்லமையை குறிக்கக்கூடியது. அப்ப அல்லாஹு தஆலாவுடைய அந்த கையில ஏழு வானங்களையே கொண்டாந்து அந்த சுருட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய கையின்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் எவ்வளவு பெரியவர், அல்லாஹ் எவ்வளவு பெரியவர். அப்ப அல்லாஹுடைய மகத்துவத்தை, அல்லாஹுடைய வல்லமை, அவனுடைய கம்பீரத்தை சுட்டி காட்டக்கூடியது அவனுடைய கை. இப்ப ஒரு மனிதன் இருக்கிறான், நல்ல வாடு சாட்டமா இருக்கிற, அவனுக்கு கை இல்லை, அல்லது அவனுடைய கை இருக்குது, அந்த கை சூடி போயிருக்கு, அந்த கையினால எந்த வேலையும் செய்ய முடியல, அவனை பார்த்தா யாராவது பயப்படுவாங்களா? அப்ப ஒரு படைப்புக்கே கை இல்லாமல் இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு குறைவு, அது ஐவது. அப்ப மிகப்பெரிய படைப்பாளனாகிய அந்த ரம்பு, அழகிய படைப்பாளனாகிய அந்த ரம்பு தனக்கு கை இருக்கிறது என்ற சிப்பத்தை அல்லாஹ் சொல்கிறார். அந்த கையில எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் சொல்கிறார். அந்த கையில உள்ள ஒவ்வொரு விரல் இருக்கக்கூடிய குதிரத்தை அல்லாஹ் சொல்கிறார். ஒரு விரல்ல இமாலயாவிலிருந்து அண்டார்டிகா வரைக்கும் உள்ள பனிமலையிலிருந்து பாறைமலையிலிருந்து மரமலையிலிருந்து எல்லா மலையும் அல்லாஹ் ஒரு விரல சொல்றாரு. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு விரலே ஆற்றல் இருக்கிறது என்று அல்லாஹ்வை நம்பும் பொழுது அந்த மாணிப்பதுதான் நமக்கு அல்லாஹ்வின் மீது ஈமானை அதிகப்படுத்தி, பயத்தை அதிகப்படுத்தி, முகப்பத்தை அதிகப்படுத்தி, அல்லாஹ்வின் மீது நமக்கு கம்பீரத்தை மகத்துவத்தை அதிகப்படுத்தும். அப்படி இல்லாம அல்லாஹ்னு இருக்கிற அவனுக்கு கையும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது அப்படின்னு சொன்னா இது அல்லாஹ்வை மட்டமாக மதிப்பிடுவது அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய துஆ கேட்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை அவன் எப்படி விரும்புகிறானோ, அவனுடைய குர்ஆனிலும் அவனுடைய சுன்னாவிலும் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே அடிப்படையிலே நாம் ஈமான் கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃஸ்தக்ஃபிருஹு இன்னஹு